அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலய கல்வி காரியாலயம் இணைந்து நடாத்தும் கல்வி நிகழ்ச்சியான ஊவாவின் குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுப்பிரமணியம் காந்திமதி, பிற்றத்மலை இலக்கமன்று தமிழ் வித்தியாலயத்தில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன். அம்மாணவர்களே, இன்றைய நாளில் நாம் கற்க இருப்பது தரம் 8 வரலாறு பாடத்தில் 2வது பாட அலகான கண்டிராஜ்யம் தொடர்பாக. எனவே மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த பாட அலகானது மிகவும் முக்கியமான ஒரு பாட அலகாகும். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையிலும் இப்பாட அலகிலிருந்து வினாக்கள் வரும். தரம் 10 கண்டிராஜ்யம் தொடர்பாக விரிவாக கற்பீர்கள். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் கண்டிராஜ்யம் இந்த பாட அலகானது எவ்வளவு முக்கியமான ஒரு பாட அலகு, அதே நேரம் இலகுவாக மாணவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாட அலகாகவே இந்த கண்டிராஜ்யம் பாடம் காணப்படுகின்றது. மாணவர்களே, நம் பாடத்திற்குள் செல்வோம். கண்டிராஜ்யம் ஆட்சி அதிகாரம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு கண்டி நகர் பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகும். இலங்கையில் மத்திய மலைநாட்டு பகுதியில் கிறிஸ்துக்கு பின் 14 நூற்றாண்டு தொடக்கம் 1815 ஆண்டில் பிரித்தானியரால் கைப்பற்றும் வரை இருந்த ஒரு ராஜ்யத்தையே நாம் கண்டிராஜ்யம் என கூறுகின்றோம். கண்டிநகர் பற்றி நாம் பார்த்தோமானால் மிகவும் அழகான ஓர் இயற்கை வளம் மிகுந்த ஒரு இடமாகவே கண்டிநகர் காணப்படுகின்றது. கண்டிராஜ்யத்தை நாம் பார்த்தோமானால் கண்டிராஜ்யத்திற்கு என்று பல பெயர்கள் காணப்படுகின்றது. செங்கடகல நகரம், மலைநாட்டு ராஜ்யம், கண்டிராஜ்யம் என பல பெயர்களால் நாம் அழைக்கின்றோம். மாணவர்களுக்கு இது பகுதி ஒன்றில் வினவக்கூடும், அதாவது கண்டிராஜ்யத்திற்குரிய மறுபெயர்களை குறிப்பிடுக என்று. மாணவர்களுக்கு தெரியும், மத்திய மலைநாடு அதாவது இலங்கையில் மத்தியில் அமைந்துள்ளது. மத்திய மலைநாடு எனும் போது இங்கு கண்டிராஜ்யம் மிகவும் முக்கியமான ஒரு ராஜ்யமாக காணப்படுகின்றது. அதாவது இயற்கை அரண்களால் சூழப்பட்டு ஒரு ராஜ்யமாகவே நாம் கண்டிராஜ்யத்தை பார்க்கின்றோம். அது மாத்திரமின்றி இந்த கண்டிராஜ்யத்திற்கு பாதுகாப்புக்காக இயற்கை அரண்களே காணப்படுகின்றது. அதுவும் மகாவலி கங்கையின் பாதுகாப்பு முக்கியமாக கிடைக்கின்றது. மலைகள் சூழ மத்தியில் அமைந்துள்ளது இந்த கண்டிநகராம். அதாவது உடவத்த ஹந்தான மலைகளும் அது மாத்திரமின்றி பலன உன்னஸ்கிரிய போன்ற மிகவும் கடினமான பாதைகளை கொண்ட ஒரு இடமாகவும் மத்திய மலைநாட்டில் கண்டிராஜ்யம் அமைந்துள்ளது. அந்த வகையில் மிகவும் அழகான ஒரு காலநிலையை கொண்ட ஏனைய பிரதேசங்களிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு நில அம்சத்தை கொண்ட ஒரு பகுதியாகவே கண்டிராஜ்யம் காணப்படுகின்றது. இந்த கண்டிராஜ்யம் பற்றி நாம் பார்க்கும்போது இந்த இதற்கு முன்பு மாணவர்களுக்கு தெரியும், தரமேலில் கற்றிருப்பீர்கள் ராசதானிகள் தொடர்பாக. பொலநெர்வை ராசதானி, அனுராதபுர ராசதானி தொடர்பாக கற்றிருப்பீர்கள். ஒவ்வொரு ராஜ்யங்களின் வீழ்ச்சிக்கு பிறகும் தலைநகர்கள் மாற்றப்பட்டு மன்னர்களால் ஆட்சி செய்து வந்துள்ளனர். அந்த வகையில் 6 பராக்கிரமபாகு மன்னன் கோட்டை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது கண்டி பிரதேசம் அதற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. அதாவது கோட்டை ராசதானிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே கண்டி ராசதானி காணப்பட்டிருந்தது. அந்த மன்னனின் கீழ் ஒரு காலத்தில் ஜோதிய இளவரசன் கண்டி ராஜ்யத்தை பார்த்து கொண்டார். அதாவது கண்டியை வந்து கண்டியின் அரசியல் அதிகாரங்களை ஜோதிய இளவரசனே பெரும்பாலும் கவனித்து கொண்டு வந்தார். மாணவர்கள் கண்டிராஜ்யம் பற்றி கற்கும்போது கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் தொடர்பாக மிகவும் அவதானமாக கற்றிருத்தல் அவசியமாகும். கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர் பரம்பரை பற்றி தெளிவாக அறிந்திருத்தல் அவசியமாகும். அந்த வகையில் மாணவர்கள் குறித்து கொள்ளுங்கள், கண்டி ராஜ்யத்தை தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மன்னர்களை கண்டிய ஆண்ட அரசர்களில் முதலாவது கண்டியை ஆட்சி செய்த, அதாவது கண்டி ராஜ்யத்தை அமைத்த ஒரு மன்னனாக சேனா சம்பதர் விக்ரமபாகு காணப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து ஜாயவீர பண்டார, கரளியத்த பண்டார, முதலாம் ராஜசிங்கன், முதலாம் விமல தர்மசூரியன் செனரத், இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமல தர்மசூரியன் மற்றும் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன், ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என பல மன்னர்களும் கண்டி ராசதானியை ஆட்சி செய்துள்ளார்கள் என்றே கூற வேண்டும். முதலாவதாக நாம் இதில் பார்க்க இருப்பது என்னவென்றால், கண்டி ராஜ்யத்தின் தோற்றம் தொடர்பாக நாம் அவதானிக்க உள்ளோம். அதாவது கண்டி ராசதானியை எவ்வாறு தோற்றுவித்தார்கள், தனி ஒரு ராஜ்யமாக கண்டி ராஜ்யம் எவ்வாறு மாறியது, எந்த மன்னன் இதற்கு காரணமாக இருந்தார், அவர் எவ்வாறு இந்த ஆட்சியை அமைத்தார், அதனைத் தொடர்ந்து ஏனைய மன்னர்கள் அவற்றினை எவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்ற ரீதியில் நாம் கவனிக்க இருக்கிறோம். ஆமானவர்களே, கண்டி ராஜ்யத்தை பொறுத்தவரையில் சேனா சம்பத விக்ரமபாகு மிகவும் முக்கியமான ஒரு மன்னன். கண்டி ராஜ்யத்தின் முதலாவது மன்னனாகவும் கண்டி ராஜ்யத்தை தோற்றுவித்த ஒரு மன்னனாகவுமே சேனா சம்பத விக்ரமபாகு காணப்படுகிறார். அதாவது 1473 1511 வரை கண்டியை ஆட்சி செய்த மன்னனாகவே சேனா சம்பத விக்ரமபாகு காணப்படுகிறார். இவரே 1469 கோட்டை ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி மேற்கொண்டு கண்டி ராஜ்யத்தை உருவாக்கியவர். இவரே கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னனாகவும் இவருக்கு பின் அவருடைய வாரிசான ஜாயவீர பண்டார ஆட்சிக்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. மாணவர்கள், இந்த பாடத்தில் அடுத்தடுத்து வருகின்ற மன்னர்கள் பற்றி தனித்தனியாக அட்டவணை போட்டு எழுதி வைத்துக் கொண்டால் மாணவர்களுக்கு இலகுவாக இருக்கும். முதலில் யார் வருகிறார், அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு யார் வருகிறார் என்ற ரீதியில் ஆரம்பத்திலிருந்தே மாணவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டால் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் வினாக்களுக்கு விடையளிக்கும் போது மாணவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். முதலாவதாக சேனா சம்பத விக்ரமபாகுவே ஆட்சி செய்துள்ளார். அவரை தொடர்ந்தே ஜாயவீர பண்டார கண்டி ராஜ்யத்துக்கு அரசனாகியிருக்கார். இந்த ஜாயவீர பண்டாரன் அவருடைய காலத்தை நம்ம பார்த்தோம்னா, கோட்டை ராஜ்யமானது கோட்டை, ரைகம, சீதாவாக்கை அப்படின்னு மூன்று அரசு பிரிவுகளாக பிளவுண்டு காணப்பட்டிருக்கு. இது மாணவர்கள் ஆரம்பத்திலே கற்றிருப்பீர்கள். ராசதானிகள் தொடர்பாக கற்கும் போதே புவனேகபாகுட கொள்ளை இந்த தொடர்பான விடயங்களை மாணவர்கள் கற்றிருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்கு தெரியும், கோட்டை ராஜ்யமானது மூன்று பிரிவுகளாக பிளவுபட்டு காணப்பட்டது. அந்த வகையில் இந்த ஜாயவீர பண்டார வந்து கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த காலத்தில் கோட்டை ராஜ்யம் மூன்று பிரிவுகளாக காணப்பட்டது. கோட்டை, ரைகம, சீதாவாக்கு, இத்தகைய காலகட்டத்திலே இவர் கண்டி ராசதானியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அதே நேரம் ஒரு சுதந்திர அரசாகவும் கண்டி ராஜ்யம் இருந்ததென நாம் கூறலாம். 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். அதாவது மாணவர்களுக்கு தெரியும், 1500ஆம் ஆண்டு வந்து போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். யார் இந்த போர்த்துகேயர்கள்? அதாவது ஐரோப்பிய இனத்தைச் சேர்ந்தவர்களில் ஆசியாவுக்கு வருகை தந்தவர்களில் இலங்கைக்கு முதல்ல வருகை தந்தவர்களில் இந்த ஐரோப்பிய இனத்தவர்களை நாம் கூறலாம். அந்நியர்கள் என நாம் அவர்களை அழைப்போம். இவர்கள் நமது நாட்டிற்குள் பிரவேசித்த ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை நாம் பார்ப்போம். இவர்கள் வந்ததற்கு காரணம் வர்த்தக நடவடிக்கைக்காகவும் சமயத்தை பரப்புவதற்காகவுமே முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்த காலப்பகுதியாகவும் ஜாயவீர பண்டார தனது ஆட்சியை கண்டி ராஜ்யத்தில் கொண்டு நடாத்திய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி காணப்படுகின்றது. அந்த காலத்தில் கண்டி ராசதானியின் மன்னனான ஜாயவீர பண்டாரவுடன் போர்த்துகேயர்கள் தொடர்புகளை மேற்கொள்ள முயற்சித்தார்கள். இருந்தாலும் சாதகமான எந்த ஒரு பலனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றே கூற வேண்டும். ஜாயவீர பண்டார மன்னன் சீதாவாக்கை மன்னனான மாயாதுன்னையின் நண்பன் ஆவான். கோட்டை ராஜ்யத்தில் விஜயபாகு கொள்ளை இடம்பெற்ற போது ஜாயவீர பண்டார அரசன் மாயாதுண்ணைக்கு உதவி புரிந்துள்ளான். அந்த வகையில் ஜாயவீர பண்டாரவுக்கும் மாயாதுண்ணைக்கும் இடையில் ஒரு நல்லுறவு இருந்ததாகவே காணப்படுகின்றது. இந்த கோட்டை ராஜ்யம் பிளவுண்டு போனமையால் கண்டி ராஜ்யத்துக்கு சுதந்திரமாக செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் வாய்த்ததென்றே நாம் கூறலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜெயவீர பண்டாரனுக்கு பிறகு அவனது புதல்வன் கரளியத்த பண்டார கண்டிக்கு ஆட்சியாளனாக மாறுகின்றான். மாணவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்டி ராசதானியின் தோற்றத்தில் யார் யார் முதலில் ஆட்சி செய்தார்கள், தொடர்ச்சியாக யார் கண்டியை ஆட்சி செய்து வந்துள்ளார்கள் என்ற ரீதியிலே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக சேனா சம்பத விக்ரமபாகு தொடர்பாக பார்த்தோம். அடுத்து ஜெயவீர பண்டார. ஜெயவீர பண்டாரவின் மரணத்தின் பிறகு அவரது புதல்வனான கரளியத்த பண்டார கண்டிராஜ்யத்துக்கு அரசனாகிறார். இந்த கரளியத்த பண்டார கண்டிராசதானிக்கு அரசனானதை இட்டு சீதாபாக்கி ஆட்சியாளன் அதிருப்தி அடைகின்றார். அதாவது தனக்கு சீதாவாக்கி ராஜ்யத்தில் ஏற்பட்ட அந்த அச்சுறுத்ததால் கரளியத்த பண்டார மன்னன் போர்த்துக்கேயருடன் நட்பு கொள்ள தொடங்குகின்றார். மாணவர்களுக்கு தெரியும், போர்த்துக்கேயர் இனத்தவர்கள் அந்நியர்களாவார்கள். அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இவை அனைத்துமே எமது நாட்டினருக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. ஆகவே அத்தகைய இனத்தவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியங்கள் இவை அனைத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்ற ரீதியில் அச்சப்படுகின்றார்கள். அதாவது நமது மலையகத்தில் வாழும் பிரதானிகள் இதை இட்டு அச்சப்படுகின்றார்கள். அதாவது அவர்களுட்டு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நமக்குள் வந்து விடுமோ என்று அச்சம் கொள்கின்றார்கள். இதனால் மலைநாட்டு பிரதானிகள் என்ன செய்யறாங்கன்னா, வீரசுந்தர பண்டார சீதாவாக்கி ஆட்சியாளரான முதலாம் ராஜசிங்கன் கண்டியை கைப்பற்ற உதவி புரிந்தான். இப்போ முதலாம் ராஜசிங்க மன்னன் மலைநாட்டை ஆக்கிரமித்த போது அதை எதிர்கொள்ள முடியாத கரளியத்த பண்டார என்ன செஞ்சார்னா, அவருக்கு மகளான குசுமாசன தேவியுடனும் மருமகனான யமசிங்க பண்டாரனுடனும் போர்த்துக்கேயர்கிட்ட தஞ்சம் கேட்டு தப்பி ஓடுறாங்க. சரியா? இப்போ இதில் மாணவர்கள் கவனித்துக்கொள்ளணும், குசுமாசன தேவி மற்றும் யமசிங்க பண்டார இவர்களின் மாற்றுப்பெயர்கள் எல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது போர்த்துக்கேயர்கள்கிட்ட தஞ்சம் புகுறாங்க. தஞ்சம் புகுறாங்கன்னா பாதுகாப்பு கருதி போர்த்துக்கேயர்கள்கிட்ட ஓடுறாங்க. போர்த்துக்கேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு தெரியும் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதில் மும்முரமாக இருந்தார்கள். அந்த வகையில் குசுமாசன தேவியும் யமசிங்க பண்டாரமும் மதம் மாற்றப்படுகிறார்கள். அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். குசுமாசன தேவிக்கு டோனா கத்தரினா என்றும் யமசிங்க பண்டாரக்கு டான் பிலிப் அப்படிங்கிற பெயரையும் வந்து வைத்து அவர்களை வந்து கத்தோலிக்க மதத்தை தழுவி கொள்றதற்கு துணை புரியறாங்க இந்த போர்த்துக்கேயர்கள். அதன் பிறகு 1580 ஆண்டளவில் கண்டிராஜ்யத்தை ஆக்கிரமித்து கொண்ட முதலாம் ராஜசிங்க மன்னன் என்ன செஞ்சார்னா, சீதாவாக்கையில் இருந்தவாறே கண்டியையும் ஆட்சி செய்தார். கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு இந்த வீரசுந்தர பண்டாரவிற்கும் ராஜசிங்க மன்னனுக்கும் இடையில வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் உருவாகுது. ஆரம்பத்தில் உதவி செய்து கொடுத்தவரே இந்த வீரசுந்தர பண்டார. ஆனால் இந்த வீரசுந்தர பண்டாரவுக்கும் முதலாம் ராஜசிங்கனுக்கும் இடையில இப்ப என்ன நடக்குது, கருத்து முரண்பாடு ஏற்படுது. இப்ப இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, சீதாவாக்கை ராஜசிங்க மன்னனால வீரசுந்தர பண்டார கொலை செய்யப்படுகின்றார். அதாவது மாணவர்களுக்கு தெரியும், முதலாம் ராஜசிங்கன் வந்து கண்டி ராஜ்யத்தை பரிபாலனை செய்யறதுக்கு வீரசுந்தர பண்டாரவைய தான் நியமிச்சாரு. பிறகு அவர் மீது சந்தேகப்பட்டு அவரை வந்து பொறிக்கிடங்களை வீழ்த்தி கொலை செய்த உடனே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கப்படுகின்றாங்க. அதாவது அவருட்டு அதாவது வீரசுந்தர பண்டாரட்டு மகனான கோணப்பு பண்டாரர் வந்து தன்னோட பாதுகாப்புக்காக என்ன செய்யறாருனா, போர்த்துக்கேயர்கள்ட்ட தஞ்சம் அடைகிறாரு. அதாவது டொன் ஜுவான் அப்படிங்கிற பேர்ல வந்து கத்தோலிக்க சமயத்தை வந்து தழுவி கொள்றாரு யாரு, கோணப்பு பண்டார அப்படிங்கிறவர். இதில் வந்து மாணவர்களுக்கு குழப்பமாக இருக்கும், யார் இந்த கோணப்பு பண்டார, டீச்சர் ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு போறாங்களே, என்னடா சொல்றாங்க. ஓகே, குழம்பி கொள்ள வேணா. இதுல என்னன்னா, கோணப்பு பண்டாரங்கிறது முதலாம் விமலதர்ம சூரியன். மாணவர்களுக்கு நல்ல பழக்கம்னு சொன்னா, விமலதர்மன் சூரியன், முதலாம் விமலதர்ம சூரியன் கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்கு. ஓகே, கோணப்பு பண்டார என்பதே முதலாம் விமலதர்ம சூரியன்ட்டு பெயர். இவர் கிறிஸ்தவ மதத்துவை தழுவினதற்கு பிறகே தொன்யுவான் அப்படின்ற பெயரு மாற்றிக்கொண்டார். அதாவது போர்த்துக்கேயருக்கு எதிராக இவர் போர்த்துக்கேயரோட ஆரம்பத்தில் வந்து போர்த்துக்கேயர்களுக்கு சார்பாகவே இந்த கோணப்பு பண்டார செயற்பட்டார். கோணப்பு பண்டாரவிடமே தஞ்சமடைந்தது காரணமாக இவர் தொன்யுவான் அப்படிங்கிற கத்தோலிக்க பெயரை வந்து பெற்று கொண்டார். போர்த்துக்கேயர் இந்த தொன்யுவானின் தலைமையிலான படையை வந்து கண்டிராஜ்யத்துக்கு அனுப்புறாரு. அதாவது கண்டிராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படையை வந்து அனுப்புறாரு. கண்டிராஜ்யத்தை கைப்பற்றினதுக்கு பிறகு தொன்பிலிப், அதாவது யமசிங்க பண்டாரன் இருக்காரு, அவர் வந்து அரசன் ஆகிறாரு. ஆனாலும் இந்த யமசிங்க பண்டாரனை கொன்று இந்த தொன்யுவான் போர்த்துக்கேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து முதலாம் விமலதர்ம சூரியன் என்ற பெயரில் கண்டிக்கு அரசன் ஆனான். அப்ப மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும், இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் முதலில் போர்த்துக்கேயர்களுக்கு சார்பாக இருக்கிற மாதிரி இருந்துவிட்டு பிறகு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டு கண்டிராஜ்யத்தையும் கைப்பற்றி கொண்டார். கரலியத்த பண்டாரனுடைய மகளான டோனா கத்தரினாவை மணந்ததுக்கு பிறகுதான் இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் சட்டப்பூர்வ அரசனாக காணப்படுகின்றான். அதாவது கண்டிராஜ்யத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு தெரியும், டோனா கத்தரினா அதாவது குசுமாசன தேவி, இவள் வந்து யமசிங்க பண்டாரவையை வந்து ஆரம்பத்தில் திருமணம் முடித்திருந்தாள். சரியா, இந்த தொடர்ச்சியாக வந்து கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான இந்த போராட்டங்கள்ல முதல்ல வந்து யமசிங்க பண்டாரன் தான் கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுறார். பிறகு போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு இந்த தொன்யுவான், அதாவது முதலாம் விமலதர்ம சூரியன், இவர் என்ன செய்யறார்னா, யமசிங்க பண்டாரனை கொன்று விடுகிறார். கொன்றதுக்கு அப்புறம்தான் கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுகின்றார். கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்கு இங்க குசுமாசன தேவியை திருமணம் முடித்தால்தான் அவர் சட்டப்பூர்வமாக கண்டிராசதானியக்குரிய ஒரு மன்னன் ஆவார் என்பதற்காக குசுமாசன தேவியை, அதாவது டோனா கத்தரினாவை திருமணம் முடிக்கிறார். அப்ப இதன் காரணமாக சட்டப்பூர்வ அரசனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் முதலாம் விமலதர்ம சூரியன். கண்டிராஜ்ய அரசர்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக இந்த விமலதர்ம சூரியன் காணப்படுகின்றான். ஏனென்றால் மாணவர்களுக்கு தெரியும், இதற்கு முன் வந்த மன்னர்களை பத்தி, முதலாம் ராஜசிங்கனை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் மக்கள் எல்லோரும் அவனுக்கு சார்பாக இருந்தார்கள். அவன் வந்து பிறகு வந்து அவன் பௌத்த மதத்துக்கு இல்லாமல் ஒரு சைவ சமயத்தை தழுவிக்கொண்டதன் காரணமாகவே முதலாம் ராஜசிங்க மன்னனை வந்து பௌத்தர்கள் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதன் போது முதலாம் விமலதர்ம சூரியன் என்ன செய்யறார்னா, ஒரு குசுமாசன தேவியை திருமணம் முடித்து கொண்டது மட்டுமல்லாமல் சிங்கள மதத்தையும் தழுவிக்கொள்றார். சிங்கள மதத்தை தழுவிக்கொண்டது பிறகே அவர் வந்து விமலதர்ம சூரியன் என்ற நாமத்தையும் சூடி கொள்கின்றார். ஆரம்பத்தில் போர்த்துக்கேயர்களுக்கு சார்பாக செயற்பட்ட போது கத்தோலிக்க மதத்தை தழுவினார். பிறகு தனக்கு சார்பாக நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக மாறிவிட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்கிறார். பௌத்த நாமத்தையும் சூடி கொள்கிறார். அந்த வகையில் குசுமாசன தேவியையும் திருமணம் செய்து கொள்கிறார் முதலாம் விமலதர்ம சூரியன். முதலாம் விமலதர்ம சூரியன் கண்டிக்கு அரசனானதும் முதலாம் ராஜசிங்கன் கண்டிராஜ்யத்தை ஆக்கிரமித்தார். ஆனாலும் இந்த ஆக்கிரமிப்பு முதலாம் விமலதர்ம சூரியனால் முறியடிக்கப்படுது. முதலாம் ராஜசிங்கன் போரில் தோல்வியுற்று திரும்பி செல்லும் தருணத்தில் பெத்தங்கடை அப்படிங்கிற இடத்துல மூங்கிற் சிராய் குத்தி இறந்து போகிறார். யாரு? முதலாவது ராஜசிங்கன். போர்த்துக்கேயரின் ஆதிக்கத்துக்கு எதிராக செயற்பட்ட இந்த மன்னன் 1594 தந்துரை போரிலும் 1602 பழனி போரிலும் போர்த்துக்கேயரை தோல்வியடை செய்கிறார். யாரு? முதலாவது விமலதர்ம சூரியன். ஆகவே மாணவர்கள் இவ்விடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும், போர்த்துக்கேயருக்கு எதிராக முதலாம் விமலதர்ம சூரியனால் மேற்கொள்ளப்பட்ட போர்கள் மிகவும் முக்கியமான போர்கள் 2 போர்களாகும். ஒன்று தந்துரை போர், இன்னொன்று பலனை போர். ஆண்டுகளை கவனத்தில் கொள்ளுங்கள், மன்னனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரு போர்களும் மிகவும் முக்கியமான போர்களாக காணப்படுகின்றது. பரீட்சையில் தனி வினாவாக வினவக்கூடும். விமல தர்மன் சூரியன் பத்தி வினாக்கள் வினவப்படும் போது மாணவர்களுக்கு தனி கேள்வி கேட்டாலும் விடையளிக்க கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் இந்த மன்னர்கள் பற்றி கற்கும் போது அட்டவணை போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மன்னர் தொடர்பாக கண்டிராஜ்ய மன்னர்கள், அதிலும் குறிப்பாக கண்டிராஜ்ய மன்னர்கள் மிகவும் முக்கியமான மன்னர்கள் ஆகும். கண்டிராஜ்யத்தை பொறுத்தவரையில் முதலாவது மன்னனாக வேணுமென்றால் ஒரு கண்டிராஜ்யத்தை தோற்றுவித்தவனாக சேனா சம்பத விக்ரமமாக காணப்படலாம். இருந்தாலும் ஒரு அரச பரம்பரையை புதிதாக ஒரு தோற்றுவித்தவன் இதிலிருந்து என்று பார்த்தோமானால் அது முதலாம் விமல தர்ம சூரியனையே சாரும். இதன் பிறகு வந்த மன்னர்கள் அத்தனை பேரும் சிங்கள மன்னர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் கண்டிராஜ்யத்தை ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொண்டு சென்றவர்கள் வரிசையில் ஒரு பரம்பரையில் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் பரம்பரையை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாம் விமல தர்ம சூரியன் போர்த்துக்கேயருக்கு எதிராக மேற்கொண்ட தந்திரை போர், பழனி போர் மிகவும் முக்கியமான ஒரு போர்களாக காணப்படுகின்றது. 1594 போர்த்துக்கேயர் பேரோலோசஸ் டி சூசா என்ற தளபதியின் கீழ் ஒரு படையை வந்து கண்டிக்க அனுப்பி வைக்கிறார். முதலாம் விமல தர்ம சூரியன் இந்த போர்ல போர்த்துக்கேயரை தோற்கடிக்கிறார். தந்துரே அப்படிங்கிற இடத்துல இந்த போர்த்துக்கேயர்கிட்ட ஆக்கிரமிப்பை வந்து முறியடித்ததுனால இந்த போர் வந்து தந்துரே போர் என சொல்லப்படுது. மாணவர்களுக்கு இந்த பகுதியில் எப்படி வினா வரும்னா, போர்த்துக்கேயர்களுக்கு அவங்களோட படையிலிருந்து வந்த தளபதி யாருன்னு வரும். அப்போ அந்த வகையில் வந்து தளபதியில பேரை வந்து பாடமாக்கி வைத்துக்கொள்ளுங்க, பேரோ லோபஸ் டி சூசா. அடுத்ததுல கேள்வி வேற எப்படி கேட்பாங்கன்னா, இந்த தந்துரை போர் எதனால தந்துரை போர்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப அந்த வகையில வந்து தந்துரை அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த போர் நடந்த காரணமாக வந்து தந்துரை போர்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா போர்த்துக்கேயர் அந்த இடத்துல வந்துச்சா தோல்வியடைய செய்யறாங்க. அப்ப இதன் காரணமாக தந்துரை போர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம்னா 1602 போர்த்துக்கேயர் கண்டிராஜ்யத்தை கைப்பற்றிருக்காங்க. தொன் ஜெரனிமோ டி அசவேது அப்படிங்கிற ஒரு படை தளபதியின் கீழ் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். இந்த ஆக்கிரமிப்பின் போது போர்த்துக்கேயர் வெற்றிகரமாக முன்னேறி செல்றாங்க. அதாவது முதலாம் விமல தர்ம சூரியன் படைகளை வந்து சும்மா அடிச்சு தாக்குறாங்க. ஆனாலும் இந்த போர்த்துக்கேயரின் படையில சேவை செய்து வந்த இலங்கை படை வீரர்கள், அப்ப இலங்கை படைகளை இருந்தவங்க அவங்கள வந்து லஸ்கரின் படையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, முதலாம் விமல தர்ம சூரியன் படையோடு இணைந்து கொள்றாங்க. சரியா, இப்ப இவங்க வந்து பாருங்க, ஆரம்பத்துல யார்ட்டு படையோடு இருக்காங்க, போர்த்துக்கேயர் படையோட தான் இருக்காங்க. ஆனா போர் செஞ்சுக்கிட்டு போறப்பயே இவங்க யாரு கூட மாறிடுறாங்க, முதலாம் விமல தர்ம சூரியன் படையோட சேர்ந்து கொள்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இது யாருக்கு சாதகமாக அமையும், முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு சாதகமாகவும் அமையும். எனவே அவங்க இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் படையோடு சேர்ந்து கொண்டதன் காரணமாக போர்த்துக்கேயர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அப்ப பலன என்னங்கிற இடத்துல இந்த போர் வந்து தோற்கடிக்கப்படுறதுனால இந்த போரை நாங்க பலனை போர் அப்படின்னு சொல்றோம். மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், தரம் 10 இது தொடர்பாக கற்பீர்கள். மாணவர்கள் தரம் 8 இது தொடர்பாக விரிவாக கற்றுக்கொண்டீர்களானால் மிகவும் இலகுவாக இருக்கும். மாணவர்களால் இலகுவான வழியில் இந்த பாடத்தில் வர்ற கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். மிகவும் இலகுவான ஒரு பாடலகை கண்டிராஜ்யம். ஆகவே மாணவர்கள் விரும்பி கற்றால் இந்த பாடலகில் முழுமையான புள்ளியை பெறலாம். அந்த வகையில் முதலாம் விமல தர்ம சூரியன் காலப்பகுதியில் போர்த்துக்கேயருக்கு எதிராக மேற்கொண்ட போர்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தந்திரை போரும் பழனி போர் பற்றி பார்த்தோம். இப்போ பழனி போர் பற்றி தான் நான் கூறிக்கொண்டு செல்கிறேன். அந்த வகையில் பழனி அப்படிங்கிற இடத்துல போர்த்துக்கேயர் வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால் இந்த போர் பழனி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எப்படி கேள்வி வரும்னா, முதல் கூறியது போலே தான் போர்த்துக்கேயர் கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக அவங்களோட படை தளபதி யார் என்று வினவக்கூடும். அப்ப அந்த வகையில் தொன் ஜெரனிமோ டி அசவேது, அதாவது பகுதி ஒன்றுக்கு இந்த வினாக்கள் வினவக்கூடும். மாணவர்கள் மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த போர் வந்து எதனால் தோல்வி அடைதுன்னு சொல்லி கேட்கப்படலாம். அதுக்கு முதல் காரணமாக நம்ம பார்த்தோம்னா, இந்த போர்ல வந்து போர்த்துக்கேயர்களுக்கு சார்பாக இருந்த அந்த லஸ்கரின் படையினர் விமலதர்மன் சூரியன் படையோடு சேர்ந்து கொள்கிறாங்க. அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து போர்த்துகேயர்களுக்கு துரோகம் தான் செய்கிறாங்க, இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அல்லவா. அப்போ அந்த வகையில் வந்து விமலதர்ம சூரியனோடு சேர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த போர் வந்து போர்த்துகேயர்களுக்கு ஒரு தோல்வியான ஒரு போராகவே அமைகின்றது. அடுத்து இந்த பலனை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த போர் நடந்ததன் காரணமாக இதை நாம் பலன போர் அப்படின்னு நாம் அழைக்கின்றோம். மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் கண்டி ராஜ்யத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மன்னர்கள் தொடர்பாகவும் கண்டி ராஜ்யம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, தொடர்ச்சியாக மன்னர்கள் வந்து எப்படி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வரோம். முதல்ல வந்து சீன சம்பத விக்ரமபாகு பார்த்தோம், பிறகு ஜெய வீர பண்டார, அவரை தொடர்ந்து அவரோட மகன், அதுக்கு பிறகு இப்போ மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக முதலாம் விமலதர்ம சூரியன் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். சரியா, இந்த மன்னர்கள் பத்தி கேள்வி கேட்கிறப்ப தனி ஒரு கேள்வியா வர்றது அப்படின்னு சொன்னா முதலாம் விமலதர்ம சூரியன் பத்தி கேட்கலாம். அப்ப அந்த வகையில முதலாம் விமலதர்ம சூரியன் பத்தி சகல விடயங்களும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். முக்கியமா இந்த ரெண்டு போர்கள் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம தனி ஒரு வினாவாக மன்னர்கள் தொடர்பாக வரும் என்றால் மன்னர்கள் செய்த சேவைகள் பணிகள் தொடர்பாக வினவக்கூடும். மன்னர்கள் பொதுவாக நாட்டுக்கு நல்லது செய்வதற்காகவே அந்த அரசாட்சி பதவியை வந்து ஏற்கிறாங்க. ஒவ்வொரு மன்னனுக்கும் தனது நாட்டு பிரஜைகளை பாதுகாக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கடமையாகும். ஒவ்வொரு மன்னர்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கடமையை வந்து சரிவர செஞ்சாலே நாடு அபிவிருத்தி பாதையிட்டு செல்லும். அந்த வகையில் நம்ம நாட்டை பார்த்தோமானால் ஆரம்பத்திலிருந்து எமது மன்னர்கள் நமது நாட்டை கட்டியெழுப்பதிலும் நமது பாரம்பரியத்தை கட்டியெழுப்பதிலும் பண்பாடை பாதுகாப்பதிலும் பெரிதும் முக்கியத்துவம் அளித்து அதற்கான செயற்பாடுகளை செய்துள்ளார்கள் என்றே கூற வேண்டும். விமலதர்ம சூரியனை எடுத்துக்கொண்டோமானால் நமது நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக நிறையவே நல்ல விடயங்களை மேற்கொண்டுள்ளார். அது மாத்திரமின்றி சைவ சமயத்துக்காக, அதாவது ஒவ்வொரு சமயத்துக்காகவும் நிறைய பணிகளை செய்துள்ளார். சமயத்துக்கு எனும்போது சைவ சமயத்துக்கு மாத்திரமின்றி ஏனைய சமயங்களுக்கும் அவர் நற்பணிகளை செஞ்சுள்ளார். பௌத்த சமயத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணம் என்றால் அது விமலதர்ம சூரியன் ஆட்சி காலத்திலே என்று நாம் கூறலாம். அந்த வகையில் பௌத்த சமயத்தின் வளர்ச்சிக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள ஒரு மன்னனாகவே நாம் முதலாம் விமலதர்ம சூரியனை பார்க்கிறோம். அந்த வகையில் போர்த்துக்கேயர்ட தாக்குதல்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக தெல்கமுவ விகாரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புத்தரின் தந்த தாதுவை கொண்டு வந்து கண்டியிலுள்ள தலதா மாளிகையில் வைப்பித்தார். மாணவர்களுக்கு தெரியும், படங்களில் பார்த்திருப்பீர்கள் கண்டியில் உள்ள தலதா மாளிகை தொடர்பாக. அத்தோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் தலதா மாளிகையில அந்த தலதா ஊர்வலத்தை நடத்தி வச்சவர் இந்த முதலாம் விமலதர்ம சூரியனே. இப்ப மிகவும் சிறப்பாக கோலாகலமாக இந்த ஊர்வலங்கள் கொண்டாடப்படுகின்றது. அதாவது தலதா பெரகரா பார்க்கறதுக்காக எத்தனையோ உலக நாடுகளிலிருந்தும் வருகை தருகின்றார்கள் இன்றைய காலப்பகுதிகளில். அந்த வகையில் மிகவும் முக்கியமான இந்த தலதா ஊர்வலத்தை தோற்றுவித்த அந்த பெருமை வந்து நம்மட முதலாம் விமலதர்ம சூரியனையே சாரும். மேலும் என்ன செஞ்சிருக்காருன்னா, பர்மாவில தென்பகுதியிலிருந்து புத்த பிக்குகளை வரவழைச்சு உபசம்பதா அப்படிங்கிற சடங்கையும் செய்வித்திருக்கிறார். எல்லா மன்னர்களும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பௌத்த சமயத்தோட வளர்ச்சிக்கு இந்த உபசம்பதா இந்த சடங்கு முறையை வந்து செஞ்சிருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து பிக்குமார்களை வரவழைச்சு மாணவர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மன்னர்களும் இதை செஞ்சிருக்காங்க. அதே நேரம் நிறைய மன்னர்கள் வந்து தங்கள் விகாரைகள் கட்டுறதிலும் விகாரைகள் புனரமைப்பதிலுமே வந்து இந்த சமயத்தில் வந்து நிறையவே வந்து பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் முதலாம் விமலதர்ம சூரியனும் பௌத்த விகாரைகளை புனர்தானம் செய்கிறதுல ஈடுபட்டிருக்கார். அந்த வகையில் லங்கா திலக்க, கடலாதினிய, ரிதி, தெகல்துருவ இந்த மாதிரியான விகாரைகளை வந்து புனர்தானம் செஞ்சிருக்காரு. ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் பௌத்த சமய வளர்ச்சிக்காக முதலாம் விமலதர்ம சூரியன் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு ஒன்று வந்து சொன்னேன், அதாவது தெல்கமுவ விகாரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புத்தர்ட புனித தந்த தாதுவை கொண்டு வந்து கண்டியிலுள்ள தலதா மாளிகையில் வைப்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமே வந்து தலதா ஊர்வலத்தை நடத்தி வைத்திருக்கார். பர்மாவில இருந்து பிக்குமார்களை வரவழைச்சு உபசம்பதா சடங்கு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விகாரிகளை புனருதானமும் செஞ்சிருக்கிறாரு. ஓகே, இது வந்து பௌத்த சமய வளர்ச்சிக்காக அவர் செய்த பணி. அடுத்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அவர் வேற என்ன மாதிரியான சேவை செஞ்சிருக்காரு, வேற எந்த வகையில வந்து நாட்டுக்கு பணிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா பொருளாதார பணிகள், ஒரு நாட்டின் வளர்ச்சியை நம்ம வந்து எப்படி கணிப்பிடுறோம்னா பொருளாதார ரீதியாக வந்து எப்படி உயர்வடைந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்ப்போம். ஏன்னா அப்போ அந்த வகையில் வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சியில் வந்து முக்கியம் வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதற்காக முதலாம் விமல தர்மதூரியன் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னா, கொத்மலை, ஹேவாஹெட்ட, யட்டினுவர, ஹுடத்தும்பர, உடனுவர, பலப்பன இந்த மாதிரியான இடங்களில் வந்து விவசாய அபிவிருத்திக்கான பணிகளை எல்லாம் செஞ்சிருக்காரு. நாட்டின் முதுகெலும்பாகவே நாம் வந்து விவசாயத்தை பார்க்கின்றோம். அந்த வகையில் விவசாயத்தை விருத்தி செய்வதற்கான அத்தனை செயற்பாடுகளையும் அவர் ஆரம்பத்திலே செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஊவாவில் இரும்பு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அதாவது நம்ம வசிக்கிற இந்த ஊவா மாகாணத்தில் வந்து இரும்பு தொழிலை வந்து எப்படியெல்லாம் ஊக்குவிக்கலாம், இந்த இரும்பு கைத்தொழிலை வந்து வேறு எவ்வாறு மேற்கொள்ளலாம், இதை எப்படி வந்து வளர்ச்சி அடைய செய்யலாம், இந்த வகையில் வந்து அதற்கான நடவடிக்கைகளை செஞ்சிருக்காரு. அது மாத்திரமின்றி பருத்தி செய்கையிலும் வந்து இவர் விருத்தி அடைகிறதுக்கு நிறைய விடயங்களை மேற்கொண்டுள்ளார். பருத்தி எனும்போது மாணவர்களுக்கு தெரியும் இந்த பருத்தி பயிற்சிகளில் வந்து பருத்தி செய்கையை வந்து ஊக்குவிப்பதற்காக நிறைய விவசாயிகளுக்கான இவரால் முடிந்த உதவியை வந்து செஞ்சிருக்கிறாரு. ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் கண்டி ராஜ்யத்தை பொறுத்தவரையில முதலாம் விமல தர்மசூரியன் என்பவர் எவ்வளவு முக்கியமான ஒரு மன்னனாக காணப்படுகிறார் என்று மாணவர்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக, அதாவது இலங்கையின் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பௌத்த சமய வளர்ச்சியில் ஒரு முக்கிய மன்னனாகவும் இந்த முதலாம் விமல தர்மசூரியன் காணப்படுகின்றார். அடுத்து இந்த முதலாம் விமல தர்மசூரியன்ட்டு முக்கியத்துவம் எனும்போது மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் இது ஒரு தனி கேள்வியாக வினவினால் இதில் மாணவர்கள் சொல்ல வேண்டும், சட்ட ரீதியாக அவன் வந்து எவ்வாறு ஆட்சியை பெற்றுக்கொண்டான், அந்த ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் எத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட்டான் என்ற ரீதியில் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் புதிய ஒரு அரச பரம்பரையை தோற்றுவித்தவனாக முதலாம் விமல தர்மசூரியன் காணப்படுகின்றான். அந்த வகையில் வந்து பராக்கிரம நரேந்திர சிங்கன், இரண்டாம் விமல தர்மசூரியன், இரண்டாம் ராஜசிங்கன், செனரத் இவர்களெல்லாம் இந்த பரம்பரையை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதாவாக்கை ராஜ்யத்தின் ஆதிக்கத்தில் இருந்த கண்டி ராஜ்யத்தை விடுவித்து சீதாவாக்கை மன்னன் கண்டி மீது படையெடுத்த போது விமல தர்மசூரியனை அவனை தோற்கடித்தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனி ஒரு ராஜ்யமாக சீதாவாக்கையிலிருந்து விடுவித்து கண்டி ராஜ்யத்தை ஒரு சுதந்திர ராஜ்யமாகவும் ஆட்சி செய்துள்ள ஒரு மன்னனாக விமல தர்மசூரியன் காணப்படுகின்றார். போர்த்துக்கேயரோட இரண்டு முக்கியமான போர்களை செய்துள்ளான் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் தந்திரை போர், பழனி போர் இந்த இரண்டு போர்களும் மிகவும் முக்கியமான போர்களாக காணப்படுகின்றது. அடுத்து நாம் பார்த்தோம் பௌத்த சமய வளர்ச்சிக்காக இந்த மன்னன் என்னெல்லாம் செய்தாரு அப்படிங்கிறதும், அதில் முக்கியமாக வந்து உபசம்பதா சடங்கு செய்ததும், எந்தெந்த விகாரைகளை வந்து புனர் நிர்மாணம் செய்தார் என்பதும், புனித தந்ததாதுவை வந்து எவ்வாறு அவர் வந்து தலதா மாளிகையில் பிரதிஷ்டை செய்தார் என்பது தொடர்பாகவும் மாணவர்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் அடுத்து மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக முதலாம் விமல தர்மசூரியனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த செனரத் மன்னன். இந்த செனரத் மன்னன் நாம் பார்த்தோம்னா முதலாம் விமல தர்மசூரியன் மன்னன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒன்றுவிட்ட சகோதரனாகவே செனரத் மன்னன் காணப்படுகின்றார். இவர் வந்து யுத்தத்தை விட சமாதானத்தை விரும்புகிறவராகவே காணப்படுகிறார். மாணவர்களுக்கு தெரியும் விமல தர்மசூரியனோடு ஒப்பிட்டு பார்த்தால் விமல தர்மசூரியன் போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் போர்கள் செய்தார் என்று. ஆனால் இந்த செனரத் மன்னன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு மன்னனாக காணப்படுகின்றார். இவருக்கு யுத்தம் பிடிக்கவில்லை, இவருக்கு சமாதானத்தையே விரும்புகின்றார். ஆகவே இவர் என்ன செய்திருப்பார் என்று மாணவர்களால் யூகித்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் இவர் கண்டிப்பாக போர்த்திகேயருடன் சமாதானம்தான் சமாதான பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டிருப்பார் என்று. ஆம் மாணவர்களே, இவர் போர்த்திகேயருடன் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இவருடைய காலத்திலே ஜெனரலான கேப்டன், அதாவது கேப்டன் ஜெனரலான கொன்ஸ்தாந்தின் தசா ஒரு பெரும் படையோடு ஊவா பிரதேசத்தை ஆக்கிரமித்தார். மன்னன்ட்டு மகனான மகா ஆஸ்தான குமாரன் தலைமையில் வந்த இந்த படைகள் வந்து ரந்தனி வலையில் வந்து இவர்களோடு ஒரு பெரும் போரில் ஈடுபட்டாங்க. இறுதியில் வந்து போர்த்திகேயர் படை படுதோல்வி அடைந்து சென்றதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஆமானவர்களே, இந்த செனரத் மன்னன் பற்றி பார்த்தோம்னா பெரிய ஒரு விடயம் வந்து இல்லை. அதாவது மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு குறுகிய விடயங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விடயங்களாகவே இருந்தது. அப்போ அந்த வகையில் வந்து இந்த செனரத் மன்னனும் மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக காணப்படுகின்றான். இவரை பொறுத்தவரையில் முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு விட ஒரு எதிரான ஒரு மன்னனாகவே காணப்படுகின்றார். அதாவது அவர் போர்த்துகேயர்களுக்கு எதிராக போரெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து சமாதான பேச்சுவார்த்தையிலே பெரிதும் வந்து சமாதான உடன்படிக்கையெல்லாம் மேற்கொண்டு இருந்தார். இருந்தாலும் அவ்வப்போது படையெடுப்புகள் இடம்பெற்றிருக்கு. இதன் போது வந்த தளபதி தொடர்பாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த செனரத் மன்னன் வந்து எவ்வாறு ஆட்சி செய்தான், இவனுடைய ஆட்சி வந்து எவ்வாறு காணப்பட்டது என்ற ரீதியில் மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து செனரத் மன்னன் பற்றி மாணவர்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இப்போ போர்த்திகேயர்கள்ட்டு கண்டிராஜ்யத்துக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல வந்து தவிர்த்து கொள்றதுக்காக இவர் என்ன செய்தார்னா, கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு குசுமாசன தேவியை செனரத் மன்னனும் மணந்து கொண்டார். தனது அரசுரிமையை உறுதிப்படுத்தி கொள்வதற்காகவே இந்த திருமணத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் குசுமாசன தேவிக்கு விமல தர்ம சூரிய மன்னன் மூலம் ரெண்டு மகன்மார்களும் செனரத் மன்னன் மூலம் ஒரு மகனும் பிறந்தார். ஆட்சி தொடர்பாக வந்து பிள்ளைகள்கிட்ட ஏற்படுற இந்த அதிகார போராட்டத்தை தவிர்க்கிறதுக்காக செனரத் மன்னன் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதாவது கண்டி ராஜ்யத்தை முப்பிரிவுகளாக பிரித்து அதனை இளவரசர்கள் மூவர்கிட்டையும் பகிர்ந்தளிக்க யோசிக்கிறார். அந்த வகையிலே ஊவா பிரதேசம் குமாரசிங்க இளவரசனுக்கும், மாத்தளி பிரதேசத்தை விஜயபால இளவரசனுக்கும், கண்டி பிரதேசத்தை வந்து ராஜசிங்க இளவரசனுக்கும் வழங்கப்படுகின்றது. அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த இளையவனான மகா ஆஸ்தான குமாரன் எனப்பட்ட இரண்டாம் ராஜசிங்கன் மிகவும் முக்கியமான மன்னனாக காணப்படுகின்றார். மாணவர்கள் இந்த செனரத் மன்னன் பற்றி கற்கும் போது குழப்பிக்கொள்ள வேண்டாம், இவன் ஒரு சிறிய பகுதிக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது. பெரிய அளவில் மாணவர்களுக்கு இந்த செனரத் மன்னன் தொடர்பாக வினாக்கள் எழுப்பப்படாது. ஆகவே மாணவர்கள் செனரத் மன்னன் பற்றி குழப்பிக்கொள்ள வேண்டாம். முதலாம் விமல தர்மன் சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு மன்னனாக காணப்படுகின்றான். அவன் தொடர்பாக மாணவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்து கண்டி ராஜ்யத்தின் அடுத்து மிகவும் முக்கியமான மன்னனாக இரண்டாம் ராஜசிங்கன் மன்னன் காணப்படுகின்றார். இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் தொடர்பாக நாம் பார்ப்போம். அதிலும் இரண்டாம் ராஜசிங்கன் குறித்து இனிவரும் காலங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள், இன்றைய நாளில் நாம் பார்த்தது கண்டி ராஜ்யம் தொடர்பாக. இதில் முதலில் பார்த்தோம் கண்டி ராஜ்யம் என்றால் என்ன, கண்டி ராஜ்யம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது, கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் யார் யார் என்று பார்த்தோம். இதில் முக்கியமான மன்னர்களாக கண்டி ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னனாக சேனா சம்பத விக்ரமபாகு தொடர்பாக பார்த்தோம். அதனை தொடர்ந்து யமசிங்க பாண்டார தொடர்பாகவும் பார்த்தோம். இதில் முக்கியமான மன்னனாக முதலாம் விமல தர்ம சூரியன் தொடர்பாக முழுமையாக நாம் பார்த்தோம். முதலாம் விமல தர்ம சூரியன் எவ்வாறு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார், தொடர்ந்து போர்த்துகேயர்களுக்கு எதிராக போரிட்டு எவ்வாறு தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாத்தார், அது மாத்திரமின்றி சமய பணி அதாவது பௌத்த சமயத்துக்கு எவ்வாறு பணிகளை செய்தார் என்ற வகையிலும், நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக எவ்வாறான விடயங்கள் மேற்கொண்டார் என்ற ரீதியிலும் நாம் கவனம் செலுத்தினோம். அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த செனரத் மன்னன் தொடர்பாகவும் பார்த்தோம். அம்மாணவர்களே, இந்த பாட அழகிலிருந்து நாம் கற்ற விடயங்களிலிருந்து வினாக்களை வழங்கும் நேரத்திற்கு வந்துவிட்டோம். ஆகவே மாணவர்கள் வினாக்களுக்கான சரியான விடையை 0765613751 எனும் இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். இதோ மாணவர்களுக்கான வினாக்கள். முதலாவது வினா, கண்டிராஜ்யத்தின் முதலாவது மன்னன் யார்? முதலாவது வினா, கண்டிராஜ்யத்தின் முதலாவது மன்னன் யார்? இரண்டாவது வினா, கண்டிராஜ்யத்திற்குரிய வேறு பெயர்களை குறிப்பிடுக. கண்டிராஜ்யத்திற்குரிய வேறு பெயர்களை குறிப்பிடுக. மூன்றாவது வினா, கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் பெயர் பட்டியலை ஒழுங்கு முறைகளில் எழுதுக. கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் பெயர் பட்டியலை ஒழுங்கு முறையில் எழுதுக. அடுத்ததாக நான்காவது வினா, முதலாம் விமலதர்ம சூரியன் கண்டிராஜ்யத்திற்கு எவ்வாறு சட்டப்பூர்வ அரசனானான்? முதலாம் விமலதர்ம சூரியன் கண்டிராஜ்யத்திற்கு எவ்வாறு சட்டப்பூர்வ அரசனானான்? ஐந்தாவது வினா, போர்த்துக்கேயர்கள் முதலாம் விமலதர்ம சூரியனுடன் தோல்வியுற்ற இரு போர்களையும் குறிப்பிடுக. போர்த்துக்கேயர்கள் முதலாம் விமலதர்ம சூரியனுடன் தோல்வியுற்ற இரு போர்களையும் குறிப்பிடுக. மாணவர்களுக்கு பாடலகிலிருந்து தொடர் வேலையாக இலங்கை புறவுருவப்படத்தில் செங்கடகல, தந்துரே, பலன, கோட்டை, ரைகம, சீதாவாக்கை போன்ற இடங்களை குறித்து காட்டுக. அதாவது இலங்கை படத்தில் குறித்து காட்ட வேண்டிய இடங்கள் செங்கடகல, தந்துரே, பலன, கோட்டை, ரைகம, சீதாவாக்கை. அம்மாணவர்களை தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் கண்டிராஜ்யத்தின் மன்னர்கள் தொடர்பாக பார்ப்போம். இன்றைய நாளில் இந்நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். மாணவர்கள் வினாக்களுக்குரிய விடைகளை 0765613751 எனும் இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.